بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقانه المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله مولانا العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه، أو كما قال عليه الصلاة والسلام. كنيك அல்லாஹு நல்லே நம் சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து அவனுடைய ஏவல்களை எல்லாம் எம்முடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும், இவைகளை எல்லாம் அல்லாஹ் ஹராம் என்று சொல்லி தடை விதித்து வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறானோ அத்தனை காரியங்களை விட்டும் எம்முடைய ஹயாத்தை எம்முடைய வாழ்நாளை அல்லாஹுவை பயந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறும், முதலில் அறியாதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் அல்லாஹுடைய பயத்தை கொண்டு வசூயல் செய்து கொள்கிறேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். இஸ்தகுல்லா. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஸ்லிம் உம்மாவுடைய முஸ்லிம் சமூகத்துடைய கண்ணியத்தை, முஸ்லிம் சமூகத்துடைய வெற்றியை, முஸ்லிம்கள் எதிர்பார்க்கக்கூடிய அவர்களுடைய மானம் மரியாதைகளை எவைகளில் வைத்திருக்கிறார். எமக்கு முன்னால் சென்ற சமூகம் கண்ணியத்தையும் மரியாதையையும் சன்மானத்தையும் எதை கொண்டு பாதுகாத்தார்கள் இந்த விடயத்தை இன்ஷால்லா குறிப்பிட்ட நேரத்துக்குள் பேசலாம் என்று நினைக்கிறேன். அதனால முன்னால் இருக்கிறவங்க தூங்கக்கூடாது, முன்னால் இருக்கிறவங்க தூங்கக்கூடாது. அரபு குத்துபாவிலே அரவாசி பேர் தூக்கும், அரபு ஹம்து தலவாசிலே அரவாசி பேர் தூக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஹம்து தலவாத்தோட ஜும்மா முடிஞ்சு சொல்லுங்க, கொஞ்சம் தூங்காதீங்கன்னு சொல்லுவோம். இல்லை டைம் நல்ல கூலான நேரம் தூங்குறது குறித்து சொல்லவும் வேணாது, கொஞ்சம் பொறுமையாடிங்க நேரத்துக்குள்ள முடிச்சுக்கணும். அதனால தூங்குறவர பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்காதீங்கன்னு சொல்லிடாது, அவங்களோட பத்து பகிர்ந்து எல்லாம் சிக்கல்லாம் வந்து முடியும் சும்மா. அதனால உஷாராக நீங்க யாரும் எழுப்ப மாட்டாங்க. பக்கத்துல பேசிட்டு நம்ம பேசாதீங்க பயான கேளுங்கண்டா பேசினாரே அவரோட ஜும்மா இல்ல, பேசாதீங்க சொன்னீங்களே உங்களோட ஜும்மா வீணாயும். அதனால ஜும்மாவுடைய நிபந்தனைகள் நிறைய இருக்குது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு மனித சமூகத்துடைய இஸ்லாமியர்களுடைய கண்ணியத்தை, இஸ்லாமியர்களுடைய சன்மானத்தை, இஸ்லாமியர்களுடைய மரியாதைய எமக்கு முன்னால வாழ்ந்த மக்களுடைய அத்தனை காரியங்களையும் அல்லாஹ் பாதுகாத்தது நற்குணம் என்று சொல்லக்கூடிய அகலாக்கை கொண்டுதான். இப்ப தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஒரு கிதாபில் எழுதும் போது முக்கியமான ரெண்டு விடயம் சொல்றாங்க. அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொது நிர்வாகம், பொது நிர்வாகம் என்று சொல்ல போல அரசாங்கம் சொல்றாரு. ஒரு அரசாங்கம் எப்பொழுதும் அஹ்லாக்கை இழக்குமோ, அஹ்லாக்குண்டா தனக்கு கீழால் வாழக்கூடிய அத்தனை பேரையும் சமமாக பார்க்கின்ற அந்த மனத்தன்மையை, பெரியவர்களை அறிவாளிகளை முதியவர்களை மரியாதை செய்கின்ற தன்மையை, சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற தன்மையை, தேவையுடையவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யாமல் இருக்கின்ற நிலைப்பாட்டை, ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் அடக்கியாலும் அந்த தன்மையை எந்த அரசாங்கம் கொண்டு வருமோ, அது இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி அந்நியவர்களுடைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்திதான் ஆட்சியை விட்டு கீழறக்குவார். அவர்களுடைய ஆட்சியை அல்லாஹ் சின்ன பின்னமாக்கி விடுவாங்க. இது யாருக்கு சொல்றாங்க? இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் ஒரு அரசாங்கத்தை பார்த்து சொல்றாங்க. அதுல சில உலமாக்கள் சொல்லும் போது ஒரு உதாரணம் காட்டுறாங்க. அந்த அப்படிப்பட்ட கண்ணியத்தையும் அகலாக்கை இழந்து மரியாதையை இழந்து தன்னுடைய எல்லா வகையான சொத்து செல்வங்களையும் பறிகொடுத்த ஒரு சமூகம் தான் நாம் எல்லோரும் வரலாறு நெடுகிலும் சொல்லி வருவோம். மங்கோலியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாத்தாரிகளுடைய ஒரு சம்பவம். அவர்கள் முஸ்லிம்கள், வியாபாரிகள், கண்ணியமாக வாழ்ந்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள். அவங்க செஞ்சது என்னன்னா அகலாக்கு இல்லாமல் இருந்தாங்க. உறவுகளுக்கு மத்தியில் அல்ல, முஸ்லிம்களுக்கு மத்தியில் அல்ல, அந்நியவர்களோடு அகலாக்கை இழந்தார்கள். அல்லாஹ் அந்நியர்களுக்கு தைரியத்தையும் இவர்களுக்கு கோழைத்தனத்தையும் கொடுத்து அந்நியர்களுடைய கையால் அறிவாங்க வைத்தாங்க. என்ன செஞ்சாங்க? தன்னுடைய பவரை பயன்படுத்தி அந்நியர்களை அடக்கி அளவிய செஞ்சாங்க. அந்த அந்நியர்களுடைய தாத்தாரிகள் காதலுடைய ஒரு தலைவர் மலைமேல ஏறி சொன்னாரு, முஸ்லிம்களுடைய ரப்பே, முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வே, நீ உண்மையில் இவர்களுடைய அரசன், நீ இவர்களுடைய ரப்பாக நீ இருந்தால் இந்த முஸ்லிம்கள் எங்களுக்கு செய்கின்ற அநியாயத்துக்கு நீ ஒரு நீதி வழங்க வேண்டும், நீ ஒரு ஒருமைப்பாடான ஒரு நீதி நடந்து கொள்ள வேண்டும். உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு சட்டம் வந்ததாம், நீங்கள் முஸ்லிம்கள் மேல அடர்ந்தேறி யுத்தம் செய்யுங்கள், அவர்களை உங்களுக்கு நாங்கள் அடிமையாக்குவோம். ஒரு தாத்தாரியுடைய ஒரு பெண்மணி நாலு முஸ்லிம் வாலிபர்களை ஒரு இடத்துல முட்டுக்கால உட்கார வைத்து, நான் வீட்டுக்கு போய் வாளெடுத்துட்டு வரும் வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நீங்கள் அசையக்கூடாது என்று சொல்லிவிட்டு, வாளெடுத்து வந்து கழுத்தை வெட்டும் வரைக்கும் வாலிபர்கள் இடத்தை விட்டு அசைய மாட்டார்கள். இது பொய் அல்ல, இஸ்லாத்தில் இஸ்லாத்தினுடைய சோக வரலாறாக எழுதப்பட்ட உண்மைகள். உலமாக்களிடத்துல கேளுங்க என்ன சொல்ல வரண்டா, எந்த இடத்துல அகலாக் நட்புணம் இல்லாமலாகுமோ, சுயலாபம் சுய இன்பம் அதிகரிக்குமோ, அந்த இடத்தில் அல்லாஹ் கேவலத்தை முதன் முதலாக உண்டாக்குவான். பேராசை எங்க வளருமோ, தான் மட்டும் நெல்லாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்க உண்டாகுமோ, அங்க அல்லாஹ் வறுமையையும் பயத்தையும் உண்டாக்குவான். அதனால நாம் எல்லோரும் கண்ணியத்தையும் தைரியத்தையும் ஒரு கம்பீரத்தையும் நாடி எதிர்பார்த்து இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல நீங்க ரெண்டு விடயம் கவனிக்கணும். முதலாவது என்னன்னா, நான் எதிர்பார்க்கக்கூடிய கண்ணியத்தையும் நான் எதிர்பார்க்கக்கூடிய மரியாதையும் அல்லாஹ் அஹ்லாக் நற்குணத்தில் வைத்திருக்கிறான். அந்த நற்குணம் என்பது இருசாராருக்கு மத்தியில் சமமாக பங்கிடப்பட வேண்டும். இருசாரா இருந்தா ஒன்னு முஸ்லீம், இன்னொன்னு காவிர்கள், அந்நிய மக்கள். இஸ்லாம் முஸ்லிம்களிடம் மட்டும்தான் நீங்கள் எல்லாம் பழக வேண்டும், அந்நியர்களை நீ காலுக்கு கீழாக வைக்க வேண்டும் என்று இஸ்லாத்தினுடைய ஆரம்ப வரலாறு தொடக்கம் இன்று வரைக்கும் எந்த ஒரு ஹதீஸிலும் குர்ஆனிலும் நீங்கள் காட்ட முடியாது. ஆனால் இஸ்லாமியர்களை உயர்வாக வைத்திருக்கிறது. சொன்னார்கள் சொன்னதாலே செல்லம், ஆழமாக கவனியுங்கள். முதலாவது நான் நமக்கு மத்தியில் எப்படி அஹ்லாக்கை பழக வேண்டும், அஹ்லாக்கை
உண்டாக்க வேண்டும் என்ற விடயத்தில் சொல்லி வருகிறேன். அதற்கு பின்னால் மற்றவர்களுடைய விடயத்தை சொல்லி ஹுத்பாவை முடிப்பேன். இஸ்லாமியர்களுக்கு மத்தியில ஒரு முஸ்லிம் என்பவன் யார், என்னுடைய அண்டை வீட்டுக்காரன் என்பவன் யார், ஏத உறவு யாரு, ஏத குடும்பம் என்ன, ஏத தங்கச்சியை நான் எப்படி பார்க்க வேண்டும், ஏத உமா யாரு, ஏத சாட்சி பெரியம்மாவுடைய உறவு என்ன, ஏத வியாபாரம், நான் கடைகிறந்திருக்கிறேன், என்னுடைய பக்கத்து கடைக்காரனுக்கு நான் கொடுக்க வேண்டிய உரிமை என்ன, என்னுடைய வீட்டு அண்டை வீட்டாருக்கு கொடுக்க வேண்டிய உரிமை என்று என்ன என்று விளங்காத வரையில உங்களிடத்தில் அஹ்லாக் என்பது தேடியும் வராது, தேடி நாள் பெற்றுக் கொள்ள முடியாது. ஒரு முஸ்லிம் என்பவன் ஒரு ஈமான் உள்ள ஒரு மனிதன், கனிமா சொன்ன ஒரு மனிதனுடைய பெருமதி என்ன தெரியுமா, ஹஜ்ஜை சொல்வதா இறுதி ஹஜ்ஜில 125,000 சஹாபாக்களையும் வைத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி பயானம் செஞ்சாங்க. சொல்லும்போது சொன்னாங்க, எப்படி இந்த புனிதமான நகரம், இந்த பட்டினம் கண்ணியமிக்கதோ, இன்றைய நாள் எப்படி சிறப்பானதோ, இன்றைய நாள் எப்படி பெருமதியானதோ, இந்த அல்லாஹ்வுடைய காபா எப்படி உயர்வானதோ, இதை விட ஒரு முஸ்லிமுடைய மானம், ஒரு முஸ்லிமுடைய மரியாதை, ஒரு முஸ்லிமுடைய கௌரவம், ஒரு முஸ்லிமுடைய பொருளாதாரம், ஒரு முஸ்லிமுடைய ரத்தம், ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் பெருமதியானது. சொன்னார்கள் சொல்லலாம் சொல்ல காபாவை பார்த்து, அல்லாஹுடைய ஆலயமே, நீ எப்படி இந்த பூமியில உன்னை போல ஒரு சிறந்த கட்டிடம் கிடையாது, உன்னை போல ஒரு மரியாதையான ஒரு இடம் கிடையாது, நீதான் இந்த பூமியின் சிறந்த ஆலயம், சிறந்த இடம், ஆனால் உன்னை விட ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமுடைய மான மரியாதை உயர்ந்தது. எதை பார்த்து சொன்னாங்க, காபாவை பார்த்து சொல்லிவிட்டு சொன்னாங்க. ஆழமாக கவனிங்க, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசி இன்னொரு முஸ்லிமுடைய உள்ளத்தை உடைத்து மனவேதனை அடைய வைத்தால், சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனுடைய உள்ளம் உடையல்ல, நீங்க அவன உள்ளத்தை உடைக்கல, அல்லாஹ்வுடைய காபாவை உடைத்து விட்டீர்கள். அல்லாஹ்வுடைய ஆலயத்தின் மேல கை வைத்து விட்டீர்கள். ஒரு முஸ்லிம் என்பவன் இந்த பூமியில சிறந்தவன். சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வானமூடி, இந்த சூரியன் சந்திரன், இந்த காடுமலை அத்தனையும் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் அவுத்தாகித்தாங்க, எல்லாரும் அவுத்து அம்மா என்று சொல்லக்கூடிய எல்லாரும் அவுத்து. ஆனா காட்டுல ஒரு ஏழை, படிப்பறிவில்லாத ஹபசி, ஒரு அடிமை, ஒரு காட்டுல ஒரு முஸ்லிம் ஒரு மரத்துக்கு கீழே இருந்து அல்லாஹ் அல்லாஹ் என்று நிக்கிர் செய்கிறாங்க. நாங்க சொன்னாலே சொல்லம், இந்த வானத்தை, இந்த பூமியை, இந்த சூரியனை, இந்த சந்திரனை, இந்த 100 கோடி மக்களுக்கும் எதையெல்லாம் ஃபங்க்ஷன் ஆக்கினானோ, நடைமுறைப்படுத்தினானோ, அவனுக்கு அந்த அத்தனை காரியங்களையும் இந்த மூமினுக்காக, இந்த முஸ்லிம்காக அல்லாஹ் இயக்கிக் கொண்டே இருப்பான். யாருடைய பெருமதி? ஒரு முஸ்லிமுடைய பெருமதி. சொல்லிவிட்டு சொன்னாங்க, எப்ப இந்த ஒரு முஸ்லிம் தன்னுடைய மரணத்தை அடைந்து கண்ணை மூடுவானோ, அத்தோடு அல்லாஹ் இந்த வான பூமியை அடித்து நொறுக்கி சுக்குணு ஆக்கி விடுவான், உலக முடிவை கொண்டு வருவான், உலக அழிவை கொண்டு வருவான், அதோடு உலகம் முடிந்திடும். ஆக கண்ணியனுக்கு அல்லாஹ் இருந்தார்களே, ஆக நிறைய சிறப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்துக்குள் அத்தனையும் சொல்லியிருக்க முடியாது, ஆனால் உங்களோட சிந்தனைக்கு சிலரை கொண்டு வந்திருக்கிறேன், முக்கியமானவைகளை சொல்லியிருக்கிறேன். உங்களோட உள்ளத்துல கை வைங்க, ஒரு முஸ்லிம் எவ்வளவு பெருமதியானவன். இன்னைக்கு என்ன நடப்போ, இன்னைக்கு என்ன நடப்போ, இன்னைக்கு எப்படி நடப்பாயிட்டா, அவர் மூமினா இருந்தாலும் சரி, அவர் முஸ்லிமா இருந்தாலும் சரி, அவர் ஆலிமாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு மூத்தவராக இருந்தாலும் சரி, இந்த பூமியில் இந்த இடத்தில் நான் மட்டும் ஒரு இடம் அமைக்க வேண்டும். பூதூர்ல அந்த பொம்பளை புள்ள வந்து தூக்கிட்ட சமயத்துல கழுத்தால வெட்டப்பட்டு இந்த நிசானா அந்த பெண்மணி கொலை செய்யப்பட்ட அடுத்த வாரம் ஒரு இடத்துல ஒரு சொத்துவா செய்யும் போது சொன்னேன், இன்றைக்கு சமூகம் எப்படி மாறிட்டுண்டா, எவந்தையாவது ரத்தத்தை ஓட்டியாவது நான் பணம் சம்பாதித்தோடும் பேரமாத்தி வயதை கூட்டி குறைச்சி அவள் அங்கு அடிச்சிருந்தாலே அந்த பிள்ளை வீடு திரும்ப முடியாம தலையை கொடுத்ததே சமூகம் என்ன நினைக்கிறா, எவந்த உயிர் போனாலும் நான் பணம் சம்பாதித்தோடும், எவன் எப்படி அழிஞ்சு போனாலும் நானுமே இந்த குடும்பம் நன்றாக வாழணும் என்ற ஒரு சமூகம் இருக்கும் வரைக்கும் உங்கள் அத்தனை பேரை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் நினைக்கும் நிம்மதியை இந்த பூமியில் ஒரு காலமும் அடைய முடியாது. உள்ளத்தை ஆழமாக வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு எப்படி ஆகிட்டுனா, ஒரு பங்கன்ல ஒரு நீதிபதி, உயர் நீதிமன்ற ஒரு நீதிபதி கலந்து கொண்டு பேசும்போது அந்த மேடைக்கு நானும் போயிருந்தேன். அவர் பேசும்போது சொன்னாரு, நீதிமன்றங்கள்ல முஸ்லிம்கள் போட்டிருக்கக்கூடிய வழக்குகளை அல்லாஹுவை பயந்து தீனுடைய அஹ்லாக்கை பின்பற்றி விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை கொண்டு வந்து நீதிமன்ற வழக்குகளை இஸ்லாமியர்கள் வாபஸ் வாங்குவார்களாக இருந்தால் நீதிமன்றில் இருக்கக்கூடிய 80% வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படும். அதில் அவர் சொல்லிவிட்டு சொன்னாரு, நீதிமன்றங்கள்ல இஸ்லாமியர்களுடைய வழக்குகள் அதிகமானது என்னன்னா, காணிகளை பாதையோரங்களை தன்னுடைய காணியாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இது ஒரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய அநியாயம். ஒரு நீதிபதி சொல்லுகிறார், அதனால சமுதாயத்திடம் சொன்னாங்க, நானும் சொல்லுகிறேன் என்னண்டா, இன்றைக்கு ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறான்டா, சகாபாக்கள் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறான் இல்லையா, அங்கிருந்து வருவோம் பேசினாமலும் அகலாக்கில் எங்க ஆரம்பிக்கணும்டா, பக்கத்து வீட்டில இருந்து ஆரம்பிக்க ஒரு அகலாக், பக்கத்து வீடுனா அது ஒண்ணு உறவாக இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், அல்லது முஸ்லீமும் சொந்தமுமாக இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம் பந்தமாக இருக்கலாம், அதொன்று இன்னொன்று இருக்கிறது, சொந்தமும் தான் பந்தமும் தான் முஸ்லீமும் தான், முஸ்லீம் அல்லாம உறவுகள் அல்லாம சாச்சாவும் இல்ல பெரியப்பாவும் இல்ல மாமாவும் இல்ல, ஆனா பக்கத்து வீட்டுக்காரர் முஸ்லீம், இதற்கு என்ன உறவு, முஸ்லீம் என்ற உறவு, இன்னொன்று இருக்கிறது, சாச்சாவும் தான் மாமாவும் தான் பக்கத்து வீடும் தான், ரெண்டு உறவு, பக்கத்து வீடு என்ற உறவு, நிரந்த பந்தம் ஒரு உறவு, இன்னொன்று சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லீமும் அல்ல சாச்சாவும் அல்ல ஆனால் பக்கத்து வீடு அந்நிய மனிதர் சொல்லிவிட்டு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ரெண்டு பேரோடையும் எப்படி நீ நடந்து கொண்டாயோ அதே போலதான் இவரோடும் நடந்து கொள்ளணும். புரியுங்களா, அஹ்லாக் எங்கிருந்து ஆரம்பிக்கணும், அங்கிருந்து ஆரம்பிக்கணும். உங்களை தான் நட்புறத்தை சொல்லி வருகிறேன், உங்களை கழிவு தண்ணி வீட்டை நிறுத்தி கருகிற வீட்டை கோரி கருகிற வந்த விஷயங்கள் ஹசரத் இப்படி எல்லாம் செய்யறாங்க, நீங்க தான் சொல்லணும், சொன்ன அடிக்க வாரான், சொன்ன பொழுது போவாங்கான், இவங்களோட சண்டை பிடிக்கலாது பொறுமையாக இருக்கேன் என்னடான்னு கேட்டா, வீட்டை கழுகிற அத்தனை காணி அந்த கழிவு தண்ணிகளும் இவருட கழிவு தண்ணி பக்கத்து வீட்டுக்காரருடைய வீட்டை குரோஸ் ஆகுது, கேட்டா சண்டைக்கு நிற்காரு. சமூகம் முன்னேறுமா, சமூகம் வளருமா? இன்னொன்னு வழக்கு வருது, பிரச்சனை வருதுன்னா சொல்லுகிறார் 5 நேரமும் நன்றாக கேளுங்க, சொன்னாங்க சங்கதாலே செல்லம், கியாமத்துடைய நாளையில கியாமத்துடைய நேரத்துல உங்களோட ஆமால் நாம செயலர்கள் எல்லாம் கையில கொடுக்கப்பட்டு அமல்கள் நிறுத்தப்படுமா? தானே உங்களோட அமல்கள் எல்லாம் எண்ணப்படாது, நிறுத்தப்படும். எத்தனை சொல்றீங்க, எண்ணப்படாது, நோ கவுண்டிங். 60 வயசுல மௌத்தாகினீங்க, 10 வயசுல இருந்து சொல்றீங்க, மாஷாஅல்லாஹ், ஒரு நாளைக்கு 5 வட்டு, 10 நாளைக்கு 50 ஒரு வருஷத்துக்கு 60 வருஷம் தொடர்ந்திருக்காரு, 50 வருஷம் தொடருங்க. மாஷா அல்லாஹ், நீங்க போங்குவாப்பா சொர்க்கம், நோ நடக்காது. குர்ஆன் சொல்லுது உங்களோட அமல்கள் என்ன பண்றல வாப்பா நிறுத்தப்படும். உங்களோட ஈமான், உங்களோட தொழுகையில நீங்க எப்படி ஈமானோடு சொல்லுவீங்க, உங்களோட தொழுகையுடைய வழி என்ன, என்ன நீயத்தோட சொல்லுவீங்க, இது தொழுகையில பார்க்கப்படும். இன்னொன்று சொன்னாங்க, சொன்னதாலே செல்லாம் மலையளவு தொழுகையோட வருவாரு. 1-5 ஹஜ் செஞ்சிருக்காரு, ஒவ்வொரு வருஷமும் போயிருப்பாரு. அங்க கயாமத்துல ஹஜ்ஜையும் உம்ராவையும் கொண்டு வந்து வைக்கப்படும். ஒரு மனிதன் இனிவர் சொர்க்கம் போக ரெடி, நன்றா கேளுங்க, சொர்க்கம் போக இவர் ரெடி, சொர்க்கம் போக ஆயத்தமாகிட்டாரு. அவ்வளவு நல்ல செஞ்சிருக்காரு ஹஜ் உம்ராவெல்லாம். ஒரு மனுஷன் ஓடி வருவான், யார் அவன், பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொல்லுவான், யா அல்லாஹ், இவர் தொழுகாரு தான், இவர் உம்ரா ஹஜ் போறாரு தான், ஆனா இவர் ஏன் பக்கத்து வீடு, இவர்த கழிவு தண்ணி நம்மள ஊட்டாரதான் குரோசாகிற கழிவு தண்ணி வரது வாப்பா, இதை கொஞ்சம் நொழும்பு குறைச்சி அறிக்கிறது சொன்னவனே சார்ந்த படுத்திகளுக்கு சண்டைக்கிருந்தாயா, இவரை நீ நீதியாளனாக இருந்தால் எனக்கு நீ நீதி வழங்க வேண்டும். விளங்குதா? அகலாக்கு என்ன விளங்குதா? நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கா, சொல்லுதா சொர்க்கம் போயிருவோம், ஹஜ்ஜி செஞ்சா சொர்க்கம் போயிருவோம், உம்ரா முடித்தா சொர்க்கம் போயிருவோம், வருஷா வருடம் சச்சா தொடுத்தா சொர்க்கம் போயிருவோம். சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட சராசில, உங்களோட சராசில அளவை நிர்வையுடைய தியாகத்துடைய சராசில முதல் முதலாக வைக்கப்படும் பாரம் என்னன்னா உங்களோட அஹ்லாக், நட்புறவு தாங்க சொல்லலாம், அதுதான் வைக்கப்படும். அது பிழையாகினால் அமல்கள் எல்லாம் வீணாகிவிடும். சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்திலேயே ஆக பெரிய மக்களுக்காரன் யாருண்டா, கியாமத்தில அமல் இல்லாமல் நரகம் போவர். ஒரு மனிதன் சொல்லுவான், யாரா சத்தமாகாதா, இவன் எனக்கு அடிச்சுட்டான், ஏசித்தான், அநியாயமா ஏசினான், நான் ஒன்றும் சொல்லல. அல்லாஹ் கேட்பான், இப்ப என்ன செய்யணும், யாரா நீ ஒன்றும் செய்ய தேவையில்ல, எனக்கு பழி வாங்கணும். அங்க என்ன நீதிமன்றமா, அங்க என்ன வழக்கா, அங்க என்ன ஜெயிலா, அங்க என்ன பைன் கட்ட காசா, இவர் நன்மை எடுத்து பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வருவான், யாருலா மரபகாதா, அநியாயமா அடித்தான், அநியாயமாக அடித்தான். நபியுடைய இறுதி நேரம், நபியுடைய இறுதி நேரம் மஸ்ஜித் நபவியில நீங்க பாட்டு கேட்டிருக்கீங்க, யார பாரு பாட்டு நாகரணி வர பாட்டு கேட்டிருக்கீங்க. இறுதி நேரம் நபி எழுப்பி நின்றாங்க, சொன்னாங்க, உங்களோட பழகி இருக்கிறேன், உங்களோட பேசியிருக்கிறேன், நான் யாருக்கு அவர் அநியாயம் செஞ்சிருந்தா அதை சொல்லிருங்க, பழிக்கு பழி வாங்கிடலாம். ஒரு மனிதன் எழுந்திருந்தார் சொன்னாரே, அறமாக கவனிங்க, நபியுடைய வரலாறு, நபியே பயந்திருக்காங்க, ஏன் உங்கள வாழ்க்கை, ஏன் உங்கள நிலைமை. ஒரு மனிதன் அறிஞ்சு சொன்னால், யாரு சொல்லலாம், எனக்கு நீங்க அடிச்சிருக்கிறீங்க, எப்ப ஒரு யுத்தத்துல நீங்க ஒட்டகத்தை சரி செய்யும் போதும் அந்த உங்களை சாட்சியால நேராக நின்று அடிச்சிங்க, அடிச்சிங்க, நான் பழி வாங்கணும். யாரு நபி, நபி அல்லாஹ் சொன்னான், உங்களோட முந்தின பிந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அந்த நபி உலகத்திலேயே தீர்ப்பு வாங்கினாங்க. அவர் சொன்னாரே அடிக்கலாம், நபி சொன்னாங்க அடி, அடிந்தா நீங்க அடித்த சாட்டையால நான் அடிக்கணும், உங்களை பாட்டிமான வீட்டில் அடிக்கிறேன். ரவி அல்லாஹ் வந்தா பிலால் அழுதுட்டு போறாங்க, விஷயத்தை சொல்லப்படுது, குடும்பமே அழுது, நபி அடி வாங்க போறாங்க, அசா வந்துட்டு, இது நீதி, இது நியாயம், அசா வந்துட்டு சதாகாலத்தில் அடிங்க, அடிக்கிறதா? நீங்க அடிக்கும் போதும் நான் பெருமையோட இருந்து கலெக்டர் வச்சுப்பாங்க. நாம என்ன செய்யணும்? இந்த நேரத்தில் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, நான் என்ன செஞ்சிருப்பேன்? நானொரு நிர்வாக பள்ளி நிர்வாக தலைவராக இருந்தா என் நிர்வாக பவரை பயன்படுத்த பார்ப்பேன். கற்றாவிட சூழ்நிலை அடிதான். யார் இருந்தாங்க? உமர், அபபக்கர், உஸ்மான், அலி, அப்துல்லா இப்னு மஸ்ஊத், வீரமிக்க சஹாபாக்கள் சொல்லிருக்கலாமா இல்லையா நபி? ஆனா அந்த நபிதான் சொன்னாங்க, உலகத்தில் நீங்க ஒரு யாருக்கு அநியாயம் செய்தாலும் கியாமத்தில் உங்களுக்கு பழிவாங்கப்படும், ஆனா மவுத்துக்கு முன்னால மன்னிப்பு கேட்டுருங்க. அந்த நபிதான் சொன்னாங்க, எந்த அளவுக்கு கியாமத்தில் பழிவாங்கப்படும் என்றா, ஒரு மிருகம், ஒரு மிருகம் கொம்பில்லாத ஆடு, கொம்புள்ள ஒரு ஆடு, கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு புத்திருந்தால் கியாமத்தில் அல்லாஹ் ரெண்டை வெளிப்பாட்டு, இங்கு கொம்பிருந்ததுக்கு கொம்பு இல்லாமலாச்சு, அங்க இங்க கொம்பு இன்னிருந்ததுக்கு இல்லாமல் இருந்ததுக்கு கொம்பு கொடுத்து, இதை அதுக்கு குத்த வச்சு தீர்ப்பு வழங்கப்படும் மிருகத்துக்குண்டா எனக்கும் உங்களுக்கும், எனக்கும் உங்களுக்கும் நாம செய்திருக்கிற அநியாயம். ஜும்பா கலட்டப்பட்டது, அசால தூக்கி எரிஞ்சிட்டு ஓடி வந்து அந்த சஹாபி நுபுத்துவத்துடைய முத்திரைய உத்தமிட்டாரு. நபியுடைய முடிவுல இருந்த நுபுத்துவத்துடைய முத்திரைய உத்தமிட்டாரு. சொன்னாரு, யார் சொன்னா, எனக்கு அடிக்கிற நீயத்தில் உங்களோட உடம்ப பார்க்கணும், அந்த சபையை குறுகலமாக்கி. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நீதி என்பது, நியாயம் என்பது, அது நபிமார்களாக இருந்தாலும் இந்த பூமியில் நீதி நியாயம் என்ன பண்ண? ஒரு பாட்டி வாய்ந்த பொம்புல திருடிச்சா உயர்ந்த குளம் திருட்டு சட்டம் கையவற்றோடும் ஒரு சகாபா கூட்டம் வந்து நவீனத்தில் சொன்னாங்க, யார சொல்லா, இந்த பொம்புல ஒரு உயர்ந்த குல பொம்புல கையவற்றாதீங்க, அந்த கூட்டத்துக்கு கேவலமாயிரும். கவனமாக கேளுங்க, சிலதானத்தில் சொன்னாங்க, இந்த பாத்திமல்ல என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் அவளுடைய கையையும் வெட்டுவேன், அவளுடைய கையையும் வெட்டுவேன். உலகத்தில் நியாயம் என்பது, உலகத்தில் நீதி என்பது, உலகத்தில் அஹ்லாக் என்பது அல்லாஹ் இந்த பூமியின் நபியை கொண்டு அயார் பார்த்தான் சொன்னாங்க. சிலதானத்தனம் அளவாக கவனிங்க, ஒருத்தர் இது பக்கத்து வீட்டுடைய உரிமையில கவனிக்க நீங்க அண்ணாமா இருப்பாரு, பெரியோரு ஜுப்பா போட்டு, பெரியோரு தாடி வச்சு, பெரியோரு தொப்பி போட்டு இருப்பாரு. இப்ப நான் சொல்ற பொயின்ல இவரு இவருடைய குடும்பம் மாட்டிருக்கும். யாருமா இருக்கோம் நீங்க, இது பெரியோரு முசீபர் அமல் கமுடாகாது. என்ன விஷயம் இங்க கவனிங்க, தலைநாளுக்கு சொன்னாங்க, உலகத்தில் யாராவது ஒருத்தர் ஒரு சாங், ஒரு இந்தியும் சரி ஒரு சாங், தன்னுடைய பக்கத்து வீட்டு காணியில இருந்து ஒரு சாலை அநியாயமாக அபகரித்து வேடி கட்டியிருந்தால் கியாமத்தில் அபகரித்த அந்த காணியை ஏழு பூமி வரைக்கும் தோண்டி அதை ஒரு மாலையாக்கி கியாமத்தில் இவர்கள் கழுத்தில் தொங்க விடப்படும் கேள்விகளுக்கு முடியும் வரைக்கும் சுமந்து கொண்டிருப்பாரு. சொல்லப்படும் இவர் யார் தெரியுமா? உலகத்தில் காணி திருடித கள்ளன். இன்னொரு ஹதீஸ்ல வருது, உலகத்தில் யாராவது யாருக்கும் அநியாயம் செய்திருந்தால் அந்த அநியாயம் செய்யப்பட்ட ஒரு கூட்டம் ஒரு கூட்டமாக்கப்படும். எல்லாம் கவனிங்க, ஒரு கூட்டமாக்கப்படும். அந்த கூட்டத்துக்கு ஒருத்தர் தலைமை தாங்குவாரு. உதாரணமா இந்த காணில திருடின காணில சுரண்டின பாட்டி ஒரு கூட்டம் இருக்குது, இருக்க இல்லையா? ஒழுங்கண்டா முதல் ஒழுங்க, ஒழுங்கண்டா இப்படி நேரம் பார்த்தா ஒழுங்க, அதான் ஒழுங்க. ரெண்டு சைட்ல வீடு, ரெண்டு சைட்லயும் காணி, காணி நேரம் போகணும், வேறு எல்லாம் நேரம் இருக்கணும். பொருத்தர் ஒழுங்கைய பார்த்தா நேரம் பார்க்கணும், இல்லாம ஒழுங்க. இப்ப ஒழுங்க அப்படியா இருக்கு? ஒழுங்கைய பார்த்தா இப்படி எட்டி பார்க்கணும். என்னன்னா ஒழுங்கையெல்லாம் இவன் சொல்லிருக்கான். ஒழுங்கைக்குள்ள இவன் காணி, ஒழுங்கையில ஒரு அடி, ஒழுங்கையில ரெண்டு அடி. நான் கேட்கிறேன், இது அஹ்லாக்கா? இது நற்குணமா? தொழுகை கபூலாகுமா? துவா கபூலாகுமா? இந்த அநியாயம் சமூகத்தில் இருக்கும் வரைக்கும் அஹ்லாக் என்பதை ஒரு காலமும் நீங்க அடைய முடியாது, வெற்றியையும் நீங்கள் அடைய முடியாது. நம்மளோட அஹ்லாக்கில் என்ன வழி இருக்கு தெரியுமா? நல்ல அஹ்லாக்கான மனிதன் என்ன சொல்றாரு? காண்ற எல்லாருக்கும் கலாம் தான் சொல்லுவாரு. இது மட்டுமா அஹ்லாக்? இது மட்டுமா இந்த அஹ்லாக்? சலாம் சொல்லாலும், சலதானத்தை சொன்னாங்க, ஒரு தூண்ல இருந்து மறைந்து சலாம் சொல்லி திரும்ப அவரை கண்டா திரும்ப சலாம் சொல்லுங்க. இது அஹ்லாக் தான், இது அஹ்லாக் தான். நான் கேட்கிறேன், சமூகத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இந்த விடயத்துல யாராவது விட்டுக் கொடுத்திருக்கிறோமா? மனப்பங்கு இருக்கிறா? எவ்வளவு பெரிய அநியாயத்தோடு வாங்கணும்? இது அந்த நீதிபதி சொன்ன கருத்திலிருந்து கொஞ்சத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். 80% முஸ்லிம்களுடைய வழக்கில் 75% வழக்கு காணி பிரச்சனை. விட்டுக் கொடுங்க, தான் நஷ்டமடைந்து இன்னொரு சமூகத்தை நான் சுரண்ட மாட்டேன். இன்னொன்னு சொன்னாங்க சொல்லலாம், இன்னொன்னு சொன்னாங்க சொல்லலாம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய நட்புறத்தில் இன்னொன்று தெரியுமா? என்னன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க சொல்லலாம். என்னன்னா ஒரு முஸ்லீமுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு, ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிட்டான். சண்ட பக்கத்து வீடு, சண்ட பக்கத்து கடை, சண்ட பஜார்ல இருக்கிற கடை, சண்ட உறவுகள், அதற்கு சரியான மக்கள் யாராக இருந்தாலும் ஒரு சிக்கல்ல மாட்டிட்டாரு. இத பாக்குறவங்க என்ன செய்ய தெரியுமா? வரத்தமை. அவர் செஞ்ச வேலைக்கு அவருக்கு வரத்தமை. இதோடய அவர் பேசாரு, இதோடய அவர் பஜாரவுக்கு போயிடுவாரு, இதோடய அவர் குளோஸ் என்ற ஒரு சமூகம் இந்த பூமியில இஸ்லாமியர்கள் இருக்கும் வரைக்கும் கண்ணியம் வருமா? மரியாதை வருமா? சொன்னாங்க சன்னதானேஸ்வரம், ஓண்ட நண்பருக்கு, ஓண்ட பஜார் இருக்கிற ஒருத்தனுக்கு, ஓண்ட பக்கத்து விட்டு காரனுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அது எப்படி தெரியுமா? உதாரணம், உதாரணமாக ஒரு உடலை போல, என்னது போல, ஒரு உடலை போல நடந்துட்டு போறீங்க, நடந்துட்டு போறீங்க, மேல பார்த்துட்டு போனீங்க, கீழே கல்லு, சடார்னு கால கல்லடிச்சிச்சு, என்ன சொல்லு? பாய் ஆ என்ன சொல்லு? கல்லங்கடிச்ச கால எது கத்துது? வாய் கவனமா கேளுங்க. இது நான் சொன்ன உதாரணம் இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் தூதர் சொன்ன உதாரணம். ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நீங்க இப்படி சுமக்கணும்? வாய் ஆகுனுட்டா? கல் அடிச்சுட்டாரு, கால சின்ன காயம், வீட்டை போய் தூங்கினாரு, கால் வீங்கிட்டு படுத்துட்டு ஏதாவது காலை நடுங்கினா காய்ச்சல், மூக்கால தண்ணி வடிது, தலைவலி, உடம்பெல்லாம் ஜுரம், உடம்பு நடுக்குது, ஏதாவது கால் என்ற தனி உறுப்பில் பட்ட காயம் முழு உடம்பையும் சுகையினமாக்கியிருக்கிறதா? ஒரு முஸ்லிமும் அப்படித்தான். ஒரு முஸ்லிமுக்கு ஒரு கஷ்டம் இருந்தா உறவுகள் துவா செய்யணும், உறவுகள் கவலைப்படணும். பஜார்ல ஒருத்தருக்கு கஷ்டம் இருந்தா பஜார் ஆக சொல்லணும். பக்கத்து வீட்டுக்காரனை கஷ்டம் இருந்தா பக்கத்து வீட்டு உறவுகள் அவளை போய் சந்திக்கணும், ஆறுதல் சொல்லணும். நம்ம எல்லாம் வரலாறு படிச்சிருக்கோம். என்ன வரலாறு? என்ன வரலாறு படிச்சிருக்கோம்? நபி சுகோதரர் விட்டு வருவாங்க, ஒரு பொம்பளை நடுவில் தலைக்கு குப்பை ஓட்டுவா, படிச்சிருக்கோமா? எல்லாம் தெரியும், நல்லா தெரியும். குப்பை ஒட்டுவா, தொடர்ந்து ஒட்டுவா குப்பைய. ஒரு நாள், ரெண்டு நாள், மூணாவது நாள் நபிக்கு குப்பை ஒட்டி படல. நபி கேட்டாங்க, என்னங்க வார குப்பையை காணல ரோட்டுக்கான தலைக்கு தந்த தலைமையில் கொட்டப்படும் குப்பையை காணலையே என்று நபி கொட்டின பொம்பளே இருக்காங்க. சாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லா அந்த பொம்பளை மூணு நாளா துவையில முட்டு வைக்கிறா. நாம என்ன சந்திப்போம், நல்லா போய் சேரது முடிஞ்சா கதை முடிஞ்சு நான் செஞ்சது வாதாரு நாசமா போகணும் என்றுதான் நானும் நீங்களும் சொல்லியிருப்போம். காவிரான பொம்பளை நபியுடைய ரசூலை கஷ்டப்படுத்தினா நபி கேட்ட உடனே அந்த பொம்பளோட வீட்டுக்குள்ள போய் தாயே சுகமா இருக்கிறீங்களா, உடம்பு நல்லமா, முடிச்சா எவனுக்கு நாம குப்போமோ அவர் சுகம் விசாரிக்க பக்கத்துல நான் பொம்பள உனக்கான அநியாயத்தேன் உங்களை அறிவுப்படுத்தினேன் இதாக இல்லம்மா கனிமா சொல்லி ஒரு சகாபி பொம்பளே அமைந்தார். இது நற்குணம், இது அழகான குணம். சலந்தாலே செல்லம் இந்த விடயங்கள் நான் சொல்லணும். சலந்தாலே செல்லம் இந்த பூமியில இந்த இஸ்லாத்தை தன்னுடைய அகலாக்கை கொண்டுதான் இந்த பூமியில நிலைநாட்டினார்கள், கொண்டு வந்தாங்க. இன்னொன்று சொல்கிறேன், இது மனிதர்களோட பழகிற முறை. நபி நிறைய விடயங்கள், நேரம் போதாது, நிறைய விடயங்கள் இந்த விடயத்தில் சொல்லியிருக்காங்க. இது மக்களோட அகலாக்கான முறையில பழகிறது. சலாம் சொல்றது, அநியாயம் செய்யாம பாத்துக்கிறது, இன்னொரு மனிதனுடைய கஷ்டத்தை நாம சுமந்து கொள்றது. அடுத்தது வாழ்க்கைக்கு மாற்றம் செய்யக்கூடாது. இது மிக்க முக்கியமான ஒரு பயிற்சி. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மனிதர் நவீனத்தில் வந்தாரு, ஒரு மாசம் தவணையில கடன் கொடுத்திருந்தாரு. ஒரு மாசம் தான், 30 நாள் வச்சு கொள்ளுங்க, 20வது நாள் வந்து நபியுடைய சேர்த்தப்படுது. நபியுடைய சேர்த்த புடிச்சு முகமே கடனுத்தா, யாரு யூதன், யூதன் நபி சொன்னாங்க தந்த கடனுக்கு இன்னும் 10 நாள் தவணை இருக்கு இல்லையா, கடனுத்தா 10 நாள் பேச்சு வேற. உமர் பார்த்து கொண்டிருந்தாங்க, இதான் அஹ்லா, இதான் நற்குணம், இதான் நல்ல குணம். உமரம் எல்லாவோ காட்சியை பார்த்து கொண்டிருந்துட்டு தூரத்துல இருந்து நபிக்கு சைக்கிளியால காட்டினாங்க, யார சொல்லலாம் எடுத்துருவோமா, தலையால எடுத்துருவோமா, யாரு கேட்டாங்க, உமர் சைக்கிளியால கேட்டாங்க. நபி சொன்னாங்க, உமரே கடனை கொடுக்க ஏற்பாடு செய்யணுமா இருந்தா செய்யுங்க. நான் அடிச்சு 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 தூக்கி போட மட்டுமல்ல, இதுவரை கொடுத்த கடன் வாங்கின கடன். நான் பேசும்போது சொல்லுவேன், ஒரு லொரி சாமான் அகலாக்கில நம்பிக்கை என்பது முக்கியம். அகலாக்கில நம்பிக்கை என்பது முக்கியம். ஒரு லொரி சாமான் எவ்வளவோ 10 லட்சம் ரூபாய் சாமான் வருது, கொம்பனியால இறக்கியாச்சு, உங்களோட நண்பரோ தூரமாக விளையாடும் இறக்கியாச்சு, 10 லட்சம் காசு கொடுக்குறீங்க இல்ல, ஒரு தாளை பிச்சு 2 கோடி குரோஸ் பண்ணி 10 லட்சம் எழுதி ஒரு டேட்ட போட்டு கொடுத்தாச்சு 15 நாள், 16வது நாள் பேங்க்ல போட்டா நோ அக்கௌண்ட், அக்கௌண்ட் குளோஸ், பணமில்லை. இது இணைக்கும் வரைக்கும் இந்த சமூகம் முன்னேறுமா என்று நான் கேட்கிறேன். ஏழுமா, எவ்வளவு நம்பிக்கை துரோகம். கடவுள் சாமான் சாமான் கொடுத்த ஓட்டுனர் ஹாஜியா காரல, ஹாஜியா காரல, வீடு கட்டுப்படுது, மக தந்தல்ல, 3 பேர் பிள்ளைகள் ஓடுது, சாமான் கொடுத்த ஓட்டுல உருப்படுமா, அடாதாகுமா. மோசடி, நபி சொன்னாங்க, உமரே கடனை கொடுக்க ஏற்பாடு செய்யணும்டா கொடுத்தாங்க. உமர் போய் உதாரணமா 10 கிலோ யூத்தம் அதான் கடனே கொண்டு வந்தாங்க. நபி அந்த யூதனை உட்கார வச்சு, பாப்பா இந்த அறிக்கிறது நீங்க தந்த 10 கிலோ ஈச்சம்பளம் கடன் குடிஞ்சா, உமரே இன்னும் 2 கிலோ கொண்டாங்க, இதென்ன செய்யுங்களா உங்களை தர உங்களை கஷ்டப்படுத்திக்கணு, கூட்ட வர வச்சுக்கணு, உமரும் கருத்துக்குவான்னு கேட்டாரு. அந்த கஷ்டப்படுத்தி உங்களை கேவலப்படுத்துறதுக்கு எக்ஸ்ட்ரா வரஞ்சிகள் வச்சுக்கொண்டு பெருத்தமரத்தை வாங்கினாரு, போனாரு, பெற்றாரு, பொது செஞ்சாரு, நபீடத்துல வந்தாரு, அக்காது வந்தா இதாக இல்லம்லாம் மூவினானாரு, சகாதியாக வந்தாரு. இந்த சமூகம் அப்படி வாழ்ந்த சமூகம் தான் இது. நாங்க காணல, எங்களை காலத்துல இந்த மோசடி ஆரம்பிச்சது. நீங்கெல்லாம் கண்டிருப்பீங்க வயசாளியர், முஸ்லிம் ஒருத்தர் வாழ்ந்தா காவிரிகள் சார்ந்து மடிச்சு கட்டிருந்தா அவுத்துருவாங்களாம், அவுத்துருவாங்களாம். எங்களே தெரியாது, என்ன நாங்க வரக்கூடாது, முடிஞ்சு நாங்கெல்லாம் கயிறு குருவனை கருமி கும்பல் நடிகர் உணவம். அதுக்கு பின்னால நூற்றாண்டா வந்து கொண்டிருக்கிறோம். எப்படி நூற்றாண்டு சுருக்க வாக்கல போனா சகாபாக்கள் எல்லாம் காவிரிகள் சமூகத்தில் வாழ்ந்து வந்திருக்கிறோம். அப்படி ஒரு கூட்டம் தெரிஞ்சுட்டு இருக்கு, அப்படி நூற்றாண்டு அவுட்டு வாங்கலாம். அவங்க அந்நிய மக்களுடைய வீட்டில நம்பிக்கைக்குரிய நிகழர்களாக எழுத்தாளர்களாக நம்மள முஸ்லீங்க தான் இருப்பாங்க. உயர்ந்த அமைச்சர்மார் உயர் அதிகாரிகளுடைய வீட்டில நம்பிக்கைக்குரிய சமையல்காரராக நம்மள அங்க தான் இருப்பாங்களாம். எப்ப இந்த மோசடி, எப்ப இந்த அநியாயம், எப்ப இந்த துரோகம், எப்ப இந்த லட்சம் கட்ட தன்மைகள் வந்ததோ அன்றைக்கு அல்லாஹ் காவிரிகளுடைய உள்ளத்துல நம்மளை பற்றிய இழிவு போட்டால் சொல்றானுங்கன்னா உடலா பண்ணி யார் ரபுல, யார் ரபுல, யார் அநியாயம். குரான் தெளிவா சொல்லிச்சு, கடலிலும் சுவாமியார்கள் கடலிலும் தரையிலும் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் விமான சபை தாய்ந்தா நீங்க உங்களை கையாள தேடி கொண்டது சௌபா செய்யணும், சௌபா செய்யணும், திருந்தோணும், மீட்சியாகணும் என்றான வரையில உலகத்தில் நீங்க கண்ணியத்தை அடைய முடியாது. அடுத்தது இன்றைக்கு செஞ்ச ஒரு தவற, போன மாசம் செஞ்ச ஒரு தவற நான் மன்னிச்சுட்டேன். ரெண்டு மாசத்துக்கு பிறகு தவறு செஞ்சவரை காண்றேன். என்ன சொல்ற தெரியுமா, நீ ரெண்டு செஞ்ச தவற நானாவது மன்னிச்சேன், வேறவன் தான் உடனே என்ன செஞ்சிருப்பா தெரியுமா, இன்னும் மன்னிக்கல, இன்னும் மன்னிக்கல. அல்லா குர்ஆன் சொல்றான், ஒருத்தன் தவறு செஞ்சா வாக்கூ மன்னிச்சு வஸ்பஹு மறந்துடுங்க, மன்னிச்சு மறந்துடுங்க. இது அல்லாஹ்வுக்கு ஆய உயர்ந்தது சொல்றேன், இன்னும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. மன்னிப்பு எப்படி உயர்ந்தது என்று நபியுடைய தந்தி சம்பவம் சொன்னா அவங்களுக்கு விளங்கும். இதையுமா நபி மன்னிச்சாங்க என்று விளங்கும், அப்ப விளங்கும் நாம எல்லாம் என்ன மன்னிச்சிருக்கிறது விளங்கும். உதாரணமா உஹதுடைய போர்க்களத்துல, உஹதுடைய போர்க்களத்துல நடந்த சோக சம்பவத்துல ஆக பயங்கரமானதுதான் நபியுடைய தாத்தா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு சப்பி துப்பப்பட்டு ஈரல் கொலைய வெளியெடுக்கப்பட்டு சின்ன சின்னமாக்கி மூக்கு காவி நாக்கு கயிறுகள்ல கோர்த்து ஒரு மாலையாக அணிவித்து ஆட்டமாடியவர்தான் சிந்தா என்று சொல்லுவார். யாரே சிந்தா, கொலை செய்தவர் தான் பாஷி என்பவர். இவர் வர்றார், இதை ஞாபகம் வச்சு கொடுங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு மதினாவில் இருந்தாங்க நபி. பத்து வருடத்துக்கு பின்னால மக்கா வெற்றி கிடைச்சது, அதிகாரம் ஆட்சி பவர் மதினாவுக்குள்ள நபி நுழைறாங்க. உள்ளுக்கு இருந்த மதினாவுக்குள்ள இருந்த காவிரிகள் எல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. எங்கே வெளியிடுறாங்க சாபாக்களுடைய பவர். நபி ஆழமா கவனிங்க, முக்கியமான இடம் மன்னிப்புண்டா என்னங்க. நபி என்றதாகும் போதும் சகாபாக்களை வச்சு சொன்னாங்க, இங்க வாங்க உள்ளுக்கு போறது சரி, யாரையும் பழிவாங்க கூடாது. அல்லாஹ் உள்ளுக்கு போறது சரி, யாரையும் பழிவாங்க கூடாது. போன உடனே சலாத்து அல்லாஹ்வுக்காக நன்றி கடனாக தொழுகையில் அமல்ல நிறுவனங்க. அங்க இருந்த சாகர்களுக்கு நபி சொன்னாங்க, யாரையும் நாங்கள் பழிவாங்க மாட்டோம், நீங்க பயப்படாம இருங்க என்று சொல்லிவிட்டு, இதான் முக்கியமான பாயிண்ட் என்று சொல்லிவிட்டு நபி சொன்னாங்க, ஏழு பேரை தவிர அதோடைய திருகலைஞர் அதோடைய திருகலைஞ்சிட்டு ஏழு பேர்ல ஒருத்தர் தான் உகத்தில நபியுடைய சாச்சாவை கூட செஞ்சவர், இரண்டாவது அபிதேவியுடைய மகன் இக்ரிமா, மூணாவது அபு சுஃபியான். ஏழு பேரை வரன் பண்ணி சொன்னாங்க நபி, இந்த ஏழு பேரும் காபாவுடைய சீலையை பிடித்திருந்தாலும் அந்த இடத்துல வச்சு கொலை செய்யலாம், அறத்துக்குள்ளேயே கொலை செய்யலாம். விஷயம் முடிஞ்சது, உள்ள போயாச்சு, பல நாள் கழிஞ்சது, ஒரு பொம்புல முகத்தை மூடித்து நபியிடத்துல வந்து கேட்டாங்க, யார சொல்லுங்களா உங்களிடத்துல ஒரு பொம்புல வந்து ஹிந்தா வந்து என்ன மன்னிச்சுக்கோ என்று சொன்னா நீங்க மன்னிச்சீங்களா என்று கேட்டவுடனே காத்தமுல் நபியின் சாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவையும் மன்னிப்பேன், அவையையும் மன்னிப்பேன். மன்னிச்சாங்க, சஹாபியாக ஏற்றுக்கொண்டாங்க, சஹாபி பெண்மணியாக கொடுத்தாங்க. இக்ரிமா இரண்டாவது வரம் பண்ணினவர் வேற வழி இல்லாம நாட்டை விட்டு ஓடுறாரு, மனைவி சொன்னா எங்கேயும் போகிறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதா வழி, காத்தடிச்சு கடல் பங்களிப்பாச்சு மதீனாவுக்கு வராங்க. யாரு இக்ரிமா, இக்ரிமா வாரா என்று செய்து நபிக்கு கிடைத்த உடனே நபி சொன்னாங்க சஹாபாக்களுக்கு, உங்களிடத்துல வாராரு மூதிராக முஹாஜிராக உண்மையாளராக வாராரு என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. இக்ரிமா வந்து உங்களோட சபையில இருக்கும் போது அவருக்கல்ல பலா தசுப்பு அபாகோ அவங்கள பாப்பா ஒப்பு, யார் பாப்பா அபிதை, ஓஹோ எங்க பாப்பா தெரியலாம் நமக்கு அநியாயம் செஞ்சவர்களே அப்படி சொல்லிடாருங்க. ஏன்னா இக்ரிமாவுடைய உள்ள முடிஞ்சிடும், இது மன்னிப்பு, இது மன்னிப்பு உயர்ந்த நன்மை. அதனாலதான் மதீனாவுடைய மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால ரெண்டு வருட காலத்துடைய உழைப்பு அஹ்காபை கொண்டு 115,000 சஹாபாக்களை உருவாக்கினார். பத்து 125. எனவே சுருக்கமாக சொல்கிறேன், குறிப்பாக அஹ்லாக் என்ற நற்புணம் விட்டுக் கொடுத்தல், மரியாதை செய்தல், சலாம் செல்லுதல், காணியும் சொல்லியிருக்கிறது, காணி பிரச்சனை ஆகக்கூடிய பிரச்சனை. இதுல நீங்க இப்ப கல்யாணம் முடிச்சீங்க, கைக்குமாரத்துல இருக்கும் இங்க இருக்குங்க, மாமி ஊடு கொடுக்கல இங்க இருக்கா, மாமா ஊடு கொடுக்கல இவரும் போய் இருக்கிற அப்படி இருக்கா இருக்கு, போடுங்க உங்களை வயிற்று விட்ட கல்யாணம் முடிச்சு மாமால ஊடுதான் இருந்தீங்க, பார்த்தா உங்களுக்கு டவுட் வந்து வருது, காணி ஒப்பத்துல 7-6 இருக்குது, அலந்து பார்த்தா 7-8 இருக்குது, 8.5 இருக்குது, அப்ப 2.5 காணி ஒன்று இங்கால வளவுளை அளிக்கும் அல்லது இங்கால வளவுளை அளிக்கும் என்று சந்தேகம் வந்தா அவர்கிட்ட போய் சொல்லணும், உரியவர்கிட்ட இங்க பாருங்க எங்க மாமா தெரிஞ்சோ தெரியாமலோ 2.5 காணியை வச்சு மதுக்கட்டிருக்காரு, இப்ப இதை கொஞ்சம் தெரிய வருது, நீங்க மன்னிச்சா நான் அப்படியே விட்டுருவேன், இல்லையாலும் தொகை கேட்டா தந்து சௌபா செஞ்சிருவேன். ஏதோ இது பேசாத வரையில உளுந்து உளுந்து சகஜத்தில் அனுப்பப்படாது. ஏன் ஹராமிடம் ஹராமிடம் மத்தமு ஹராம் மஷ்ரபு ஹராம் மல்பசு ஹராம் பாண்டா இஸ்தஜாபரம் குறிப்பு கராம் ஆடை ஹராம் எல்லாமே ஹராம். உங்களோட ரூபாய் எப்படி கவிடாம் எப்படி கவிடா? எனவே இந்த இடத்துல மிக முக்கியமாக கவனம் செலுத்துங்க. அடுத்த இன்னொன்று சண்டை பிரச்சனைகள் பஜார்கள்ல சொன்னாங்க, சபாயகம் வியாபாரத்துல போட்டி போடாதீங்க, புறாம போடாதீங்க, போட்டு புறாம போடாதீங்க, அப்படி செய்தால் மத்தது சபதி இருக்கும் உங்களுடைய தைரியம் போயிடும். நல்லா நிகழ்ந்து எல்லாம் போட்டி எல்லாம் சொல்லாம இவர் அவரு வாழ கஷ்டப்படுத்த அவரை இவர் கம்ப்ளைண்ட் பண்ற இவர் அவரை கம்ப்ளைண்ட் பண்ற அடுத்த வியாபார முஸ்லீம்களுக்கு வந்தாங்க. அடுத்தது இன்னொன்று முக்கியமானவர்களுடைய அகலாக்கில் அந்நிய மக்களோட அதெல்லாம் சொல்லிட்டு மன்னிக்கிறவுடைய யாராக இருந்தாலும் தலைப்பு அதை பேச நேரம் இல்லை. அந்நிய மக்களோட பொதுவாக நீங்க கொண்ட விளங்கணும் இஸ்லாத்தினுடைய எதிரி என்பது இஸ்லாத்தினுடைய எதிர்ப்பு என்பது இப்ப மட்டுமல்ல அது இஸ்லாத்தினுடைய சுண்டல் இஸ்லாம் இந்த பூமிக்கு வந்ததிலிருந்து எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்குது. நீங்க கட்சியத்துக்கு நீங்க கொள்ளத்துக்கு நீங்க ஆர்ப்பாட்டத்தில் நின்று இதை இல்லாமல் இதே அஹ்லாக்கை கொண்டு நற்குலத்தை கொண்டு சகவாழ்வை கொண்டுதான் இல்லாமல் ஆக்கலாமே தவிர. எனவே அஹ்லாக்கோடு வாழ முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் கவனம் செய்வாங்க. நம் அனைவரை எல்லாம் புரிந்து கொள்வானா? அல்லாஹ் நம் அனைவருடைய ஆதித்தங்களையும் நம் அனைவருடைய சேவைகளையும் எல்லாம் பூர்த்தி செய்வானா? நல்லவர்களாக வாழ வைப்பானா? யாம்மா எங்களுடைய சேவைகளை நீ அறிந்தவன், எங்களுடைய நிலைமைகளை நீ அறிந்தவன், அனைத்தையும் நீயே சரி செய்ய வேண்டும். நீ எங்களுக்கு அமீராகவும் எங்களுக்கு நீயே வழிகாட்டியாகவும் நீயே எங்களுக்கு பொறுப்புதாரியாகவும் இருந்த எங்களை வழிநடத்துவாயா? எங்களுடைய அனைத்து ஆதித்தங்களையும் நிறைவேற்றுவாயா?
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.
I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah.